அத்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானவர்களுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை. இவற்றை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. நாம் சிவஞான சித்தியாரிலே பிரமாண இயல் மூன்று சூத்திரங்களையும் நிறைவு செய்துவிட்டு இலக்கண இயலிலே 4வது சூத்திரத்திலே சிந்தனையை திருவருளாலே செலுத்தி வருகின்றோம். 4வது சூத்திரத்திலும் அந்த சூத்திரத்தில் உள்ள 3 அதிகரணங்களுள் 2 அதிகரணங்களை நிறைவு செய்து 3வது அதிகரணத்தை தொடங்கிக் கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். இந்த சூத்திரத்தை 3 கூறுகளாக ஆசிரியர் பகுத்துக் கொண்டார். முதல் நூல் சிவஞான போதத்தில் இதுபோலவே 3 பகுப்புகளாக வகுக்கப்பட்டுள்ளமை நாம் காணலாம். அந்த நெறி பற்றி இங்கு ஆசிரியர் 3 பகுத்துக் கொண்டார். உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா ஆகலான் ஆன்மா இவற்றின் வேறாம் என்பது முதல் கூறு. அந்த கரணங்களே அறிகின்ற ஆன்மா என்று சொன்னால் ஒரு அந்த கரணம் செய்யும் தொழிலை இன்னொரு அந்த கரணத்தால் செய்ய முடியாது. ஐம்பொறிகளில் ஒரு பொறி அறிந்த விடயத்தை இன்னொரு பொறி அறியாது. ஆகவே ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல என்று கூறிய அந்த முறைப்படியே அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்பதற்கும் ஒரு அந்த கரணம் செய்யும் தொழிலை இன்னொரு அந்த கரணம் செய்ய முடியாது என்று கூறி, ஆகவே ஆன்மா வேறு அந்த கரணம் வேறு என்று கூறக்கூடிய அந்த பகுதி முதல் அதிகரணம். அதனை அதிலே உள்ள அனைத்து செயல்களையும் சுவாமிகளின் உரையின் துணை கொண்டு சிந்தித்தோம். 2வது அதிகரணத்திலே அவ்வாறு அந்த கரணங்களின் வேறாக ஆன்மா இருந்த போதிலும் ஆன்மாவிற்கு அந்த கரணங்களின் துணை, நெருக்கமான துணை மிக மிக தேவைப்படுகின்றது. ஒரு நோயால் பீடிக்கப்பட்டவருக்கு மருந்தின் துணை இன்றியமையாது தேவைப்படுவது போல என்று நாம் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். யான் எனது என்ற உணர்வுக்கு ஏதுவாக இருக்கின்ற ஆணவ மனத்தோடு இந்த ஆன்மா பிணிக்கப்பட்டுள்ளதனாலே இந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவாது விளங்க வேண்டுமென்றால் அந்த கரணங்களின் சார்பு நிச்சயமாக இந்த ஆன்மாவுக்கு தேவைப்படும் என்று கூறுவதன் மூலம் ஆன்மாவின் இலக்கணத்தை விளக்கிச் சொல்கின்ற பகுதியாக 2வது அதிகரணம் இருந்தது. யான் எனது என்பது இணைதரும் என்ற அந்த கூற்றினை விளக்க எழுந்தது அந்த 2வது அதிகரணம். சகசமலத்து உணராது என்று முதல் நூல் சிவஞான போதம் கூறுகின்றது. இங்கு சகசமலம் ஆணவமலம் என்று அந்த பெயரை அந்த மாதிரி சொல்லாமல் யான் எனது என்பது இணைதரும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர் என்று சொன்னால் ஆணவமலம் என்று சொல்லும்பொழுது அந்த மலம் உள்ளதா என்ற ஒரு கேள்விக்கே இடம் தராமல் யான் எனது என்ற உணர்வு நம்மிடையே இருக்கிறதல்லவா, அந்த உணர்வை செய்வதாக உள்ள பொருளாக ஆணவமலம் உள்ளது என்று சொல்லி அந்த ஆணவமலம் இருக்கின்றது என்பதற்கு அது செய்யும் காரியத்தை சொல்லி இந்த காரியம் நிகழ்கின்றதல்லவா யான் எனது என்ற அந்த உணர்வு கொள்ளுதல், இந்த காரியத்திற்கு காரணமாக இருப்பது ஆணவமலம் என்று சொல்லி அதன் இருப்பினை சொல்லும் ஏதுவாகவும் அதை வைத்துள்ளார். இது சிவஞான சுவாமிகள் தருகின்ற விளக்கம். இந்த 3வது அதிகரணம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால் இந்த அந்த கரணங்களை உட்கருவியாக வைத்துக் கொண்டு, அந்த கரணங்களே உட்கருவிகள் தான், உட்கருவிகளாக மட்டும் வைத்துக் கொண்டால் இந்த ஆன்மா கனவு நிலையிலே இருக்கின்றதுன்னு அர்த்தம். இந்த அந்த கரணங்களை புறத்தே உள்ள ஐம்பொறிகளோடு செலுத்தி புறத்து விடயங்களை அறிந்து வருகின்றது என்று சொன்னால் அந்த ஆன்மா நனவவத்தையில் உள்ளது என்று அர்த்தம். எனவே இந்த அந்த கரணங்களை உட்கருவிகளாக்கி கனவவத்தையிலும் புறக்கருவியாக்கி நனவவத்தையிலும் இந்த மாதிரி ஆணவமல சார்புற்று அந்த கரணங்களை சேர்ந்து ஆன்மாவானது 5வத்தை படும் என்ற செய்தியினை சொல்லக்கூடிய அந்த இடம்தான் 3வது அதிகரணம். அதன் விளக்கமாக அமைவதுதான் 3வது அதிகரணம். அடக்கி புணரும் உட்கருவியாக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி என்று நிழல்நிறையாக கொள்ள வேண்டும் என்று சூத்திர விளக்கத்திலே பார்த்தோம். அதனை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். சூத்திரத்தை பார்க்க வேண்டும். அடக்கி ஆக்கி என்று 2 சொற்கள் 2வது அடியின் இறுதியிலே உள்ளன. அடக்கி என்பதனோடு 3வது அடியில் உள்ள புணரும் உட்கருவியாக்கி என்பதை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக்கி என்பதனோடு புறக்கருவியினும் போக்கி என்ற 3வது அடியின் பகுதியை கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த அந்த கரணங்களை உள்ளே அடக்கிக் கொண்டால் அவை உட்கருவிகளாக மட்டும் இருக்கும், அப்போ அது கனவு நிலை. புறக்கருவியும் போக்கினால் அது நனவு நிலை. புறக்கருவிகளாவனா ஐம்பொறிகள், ஐம்பொறிகளிடத்திலே இந்த அந்த கரணங்களை செலுத்தினால் விடயங்களை அதை அறிந்து நிச்சயிக்கலாம், அது நனவு நிலை. இவ்வாறு வெவ்வேறு அனைதரும் வெவ்வேறு அவத்தைகளை ஆன்மா பொருந்தும் என்று கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். அது சூத்திர விளக்கத்திலே நாம் விரிவாக ஏற்கனவே சிந்தித்துள்ளோம். அதனை இங்கு நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஆன்மா 5வத்தைப்படும் முறைகளை வகுத்து கூறுவது இந்த 3வது அதிகரணம். அந்த 5வத்தைகளும் கூட பல வகையாக இருப்பதையும் இந்த 3வது அதிகரணம் தெரிவிக்கின்றது. அவத்தை பற்றிய எல்லா கருத்துகளையுமே இந்த மூன்றாம் அதிகரணம் தெரிவிக்கின்றது. ஆகவே அவத்தைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த சிவஞான சித்தியார் மூன்றாம் அதிகரணத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று நாம் கூறலாம். சுவாமியுடைய உரைதான் வழக்கம் போல மற்ற இடங்களில் சிறந்த தெளிவினை தருவது போல இவ்விடத்திலும் தருகின்றது. மூன்றாம் அதிகரணம் முதல் பாடல். படைகொடு பவனி போதும் பார்வண்ணன் புகும்போது இல்லின் கடைதோறும் விட்டு விட்டு காவலும் இட்டு பின்னர் அடைதரும் தனியே அந்த புறத்தினில் அதுபோல் ஆன்மா உடலினில் அஞ்சவத்தை உறும் உயிர் காவலாக. இது பதவுரையை பார்க்கலாம். ஆன்மா என்று மூன்றாம் அடியின் இறுதியில் இருக்கின்றது, அதை முதலில் வைத்துக் கொள்ள. ஆன்மா புருடனானது, ஆன்மா என்பதை புருடன் என்று இந்த இடத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இடம் ஆன்மா அஞ்சவத்தை படுதலை விளக்கக்கூடிய இடம். அஞ்சவத்தை பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் ஆன்மா புருடனாக விளங்கினால்தான் அஞ்சவத்தை படும். ஆன்மா புருடனாக விளங்குதல் என்பது எவ்வாறு என்று சொன்னால், 36 தத்துவங்களை பற்றியும் படித்துள்ளோம். அவற்றுள் வித்யா தத்துவங்கள் என்று படித்திருக்கின்றோம். அந்த வித்யா தத்துவங்கள் 7, அவற்றுள் 5 எடுத்துக்கொள்ள வேண்டும். காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த 5. இந்த 5 தத்துவங்களோடும் ஆன்மா கூடியிருக்கும் பொழுது புருடன் என்று சொல்லப்படும். இது பொது வகையால் புருடன் என்று பார்த்தோம். இன்னும் சிறப்பு வகையாலும் ஆன்மா புருடனாக நிற்கும், அதையும் நாம் பார்த்தோம் இந்த நூலிலே அரிய செய்திகளவையெல்லாம். பிரகிருதியிலிருந்து அவிச்சை அகங்காரம் அவா ஆசை வெகுளி என்று 5 குணங்கள் தோன்றுகின்றன. இதில் பிரகிருதி மாயையிலிருந்து அவிச்சை அவித்தை என்பதனுடைய தமிழ் வழக்கு அவிச்சை, அஞ்ஞானம் என்று சொல்லலாம். அது தானல்லாத உடம்பை தான் என்று கருதுதல், அதான் அவித்தை அவிச்சைன்னு அதை சொல்றோம். அவிச்சை அகங்காரம் அவா ஆசை வெகுளி என்ற இந்த 5 குற்றங்களோடும் ஆன்மா பொருந்தி நிற்றல் சிறப்பு வகையால் புருடனாக திகழ்தல். ஆக இப்படி புருடனாக திகழ்கின்ற ஆன்மாதான் அஞ்சவத்தை படும். புருட தத்துவமாக விளங்குகின்ற இந்த நிலையை ஆன்மா கடந்து விட்டது என்று சொன்னால் அது ஐந்தவத்தை படாது என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். இங்கே ஆசிரியர் சென்ற அதிகரணத்தில், அதாவது 2 அதிகரணத்தின் இறுதியில் தான் கூறினார், இந்த 3 அதிகரணத்துக்கு அருமையாக தோற்றுவாய் செய்தார். ஆன்மா தானாக அறியக்கூடிய பொருள் என்று, தானாகவே அறியக்கூடிய பொருளாக இந்த ஆன்மா இருந்தால் இந்த ஆன்மாவிற்கு அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் இவற்றின் துணை எதுவும் வேண்டாம். அறிவிக்க அறியும் பொருள்களுக்குத்தான் கருவிகரணங்களின் துணை வேண்டும். இறைவன் உயிர்களுக்கு கருவிகளை கூட்டி வைத்து அந்த கருவிகளின் வாயிலாக உயிருக்கு அறிவிக்கின்றான். ஆகவே அறிவிக்க அறியும் இயல்பு ஆன்மாவுக்கு இருந்தால்தான் ஆன்மாவுக்கு கருவிகளின் தேவை வேண்டும். தானே அறியும் பொருள்களுக்கு கருவியின் சார்பும் வேண்டியதில்லை. ஆனால் கருவிகளின் சார்பு ஆன்மாவுக்கு இருப்பதனாலே ஆன்மா அறிவுக்கு அறியும் பொருள்தான் என்று சொல்லி சென்ற அதிகரணத்தின் இறுதிப்பாடலே அருமையாக ஆசிரியர் விளக்கினார். அப்படி கருவிகள் கொண்டு அறிந்து வருகின்ற ஆன்மா அந்த கருவிகளோடு எவ்வாறு கூடி நிற்கின்றது சொன்னால், அமைச்சர்களோடு அரசன் கூடி நிற்பது போல கருவிகளோடு ஆன்மா கூடி நிற்கின்றது என்று கூறினார். சிவஞான போதத்திலே சூத்திரத்திலேயே இந்த ஓமை வந்துவிட்டது, அமைச்சரசு ஏய்ப்ப என்று. இங்க நம்ம சித்தியாரில் 2 அதிகரணத்தின் இறுதியில் அந்த ஓமை வருகின்றது, இவற்றோடு ஆளும் அமைச்சரும் அரசும் போல்வன் என்று வந்தது. அந்த ஓமை 2 அதிகரணத்தின் இறுதியில் வந்தது. இங்க 3 அதிகரணத்தின் முதல் பாடலுக்கு அது நல்ல தோற்றுவாய அமைகின்றது, அடுத்த பாடலுக்கு நல்ல தோற்றுவாய். அப்ப அஞ்சவத்தை படுவத அமைச்சர் முதலிய பரிவாரங்களோடு அரசன் வந்து உலா போந்து விட்டு மீள அரண்மனைக்கு வருகின்ற அந்த நிகழ்வை வைத்தே அஞ்சவத்தை படுதலை தெளிவாக்கி விடுகின்றார் ஆசிரியர் இந்த பாடல்ல. அமைச்சர் முதலிய பரிவாரங்களோடு உலா போன அரசன் மீளவும் அரண்மனைக்கு திரும்பி வரும்பொழுது குறிப்பிட்ட இடங்கள்ல ஒவ்வொருவரை நிறுத்தி வைத்து விடுவான். எல்லாரும் அரசன் கூட கடைசி வரைக்கும் போக முடியாது. யார் யார் எந்தெந்த பதவிகளில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பதவிக்கு தரத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்துல நீங்கெல்லாம் இந்தெந்த இடத்துல நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அரசன் அந்த புறத்துக்கு போகும்போது தன்னுடைய மெய்காப்பாளனை தான் அந்த புறத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு வருவான், கொண்டு செல்வான். அந்த புறத்தின் வாசலில் மெய்க்காப்பாளனை நிறுத்திவிட்டு உள்ளே செல்வான். அந்த மாதிரி ஆன்மாவும் தான் சார்ந்துள்ள கருவிகளை ஒவ்வொரு இடங்களிலே நிறுத்தி வைத்து குறிப்பிட்ட கருவிகளை நிறுத்தி வைத்து இறுதியில் ஐந்தாவது அவத்தை அது அடைகின்றது. அதனை நாம் இந்த பாடல்கள் மூலமாக தெளிவாக காண இருக்கின்றோம். ஆன்மா என்பதை முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். புருடன் ஆன்மா என்பது இங்கு கலாதி தத்துவங்களோடு கூடியுள்ள புருடன் என்ற நிலையிலே உள்ள ஆன்மா. ஆகவே புருடன் என்று சொன்னார். அவற்றோடு அமைச்சரும் அரசும் போலுதலின் போன பாடல் இரண்டாம் அதிகரணத்து இறுதி பாடல். அந்த பாடல் என்ன சொன்னாங்க? அமைச்சரும் அரசும் போல கருவிகளும் ஆன்மாவும் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த எடுத்துக்காட்டையே வச்சு பார்ப்போம். படைகோடு பவனி போதும் பார்மன்னன். அப்படின்னா தன்னுடைய அந்த படை பரிவாரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பவனி போகின்ற உலா போகின்ற நாட்டு அரசன், அமைச்சர், படைத்தலைவர் முதலிய பரிசனங்களோடு உலா போந்த அவனி மன்னன் நாட்டு அரசன், இல்லின் புகும்போது நீல மாளிகையின் கண் புகுமிடத்து, உலா போயிட்டு வந்து திரும்பவும் தன்னுடைய அரண்மனைக்குள்ளே நுழையும் போது எப்படி நுழைகின்றான்? அந்த பரிசனங்களை எல்லாம் என்ன செய்கின்றான்? கடைதோறும் விட்டு விட்டு, வாயில்கள் தோறும் அவரவர்க்கு விடை கொடுத்து நிறுத்தி, ஒவ்வொரு குறிப்பிட்ட வாயில்களோடு, அரண்மனையில பல வாயில்கள் இருக்கும், உள்ள போக போக அடுத்தடுத்த அறைகள், ஒவ்வொரு அறைக்கும் வாயில் இருக்கும். ஒவ்வொரு பதவியில் இருப்பவர்களை அவரவருக்குரிய அந்தந்த வாயில்களிலே நிறுத்தி விடுவான். நிறுத்திவிட்டு அவர்களை காவலாக அங்கே வைத்துவிட்டு பின்னர் அந்த புறத்தினில் தனியே அடைதரும். அதன் பின்னர் அந்த புறத்திற்குள்ளே தனியே செல்வான். எல்லாரையும் விட்டுவிட்டு அந்த புறத்துக்குள்ளே தனியாக செல்வான். அப்படி செல்வது போல உடலினில் உயிர் காவலாக, அது மாதிரி இந்த உடம்பிலே முதல்ல சொன்ன அந்த ஆன்மா புருடன் என்ன செய்கின்றான்? அந்த ஆன்மாவாகிய புருடன் உடம்பிலே முறையே அக்கருவிகளை நீங்கி, எந்தெந்த தானத்துல எந்தெந்த கருவிகளை நீங்கணுமோ அந்த கருவிகளை நீங்கி இறுதியில பிராணவாயுவை காவலாக நிறுத்தி, உயிர் காவலாக, பாட்டுல கடைசியில இருக்கு பாத்தீங்களா, பாட்டுல கடைசியில உயிர் காவலாக இருக்கிற இடத்துல உயிர் வந்து ஆன்மா என்ற பொருள்ல வரல, பிராணவாயு என்ற பொருள்ல வருகின்றது. ஆகவே உயிர் காவலா, உயிர் என்றது இந்த பிராணவாயு. பிராணவாயுவையும் உயிர்னு சொல்கின்ற வழக்கு உண்டு. அந்த பிராணவாயுவை காவலாக நிறுத்தி அஞ்சவத்தை உறும், ஐவகை அவத்தைகளை உறும் என்க. இது பதவுரையில விளக்கமா இருக்கின்றது. பொழிப்புரையிலே இதன் பொருள் வந்து, பாடலின் பொருள் நமக்கு தெரிந்து கொள்வது எளிது என்பதனாலே பொழிப்புரையை சுருக்கமாக இருக்கின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். புருடன் அவற்றோடு அமைச்சரும் அரசும் போலுதலின், அரசன் போல் அவற்றை விட்டு விட்டு சென்று ஐவகவத்தை உறும் என்பதா என்று சொல்லியிருக்கின்றார். இதனானே வெவ்வேறு அவத்தை அணைதருமாறு மேற்கூறிய ஓமையோடு படுத்து வகுத்து கூறப்பட்டது. மேற்கூறிய ஓமை இதற்கு முந்தைய பாடல்ல, இவற்றோடு ஆளும் அமைச்சரும் அரசும் போல்வன் என்று சொன்ன அந்த ஓமையோடு அஞ்சவத்தை படுதலை சேர்த்து வைத்து விளக்கி கூறினார். இந்த நூல்ல தான் அதை விளக்கி சொல்லியிருக்கின்றார். எப்படி அரசனானவன் உலா போய்விட்டு மீள திரும்பும் பொழுது தன்னுடைய மாளிகையிலே ஒவ்வொரு வாயிலே ஒவ்வொரு பரிசனங்களை நிறுத்தி நிறுத்தி வைத்து காவலாக வைத்துவிட்டு கடைசியில் மெய்க்காப்பாளனை அந்த புறத்து வாயிலே காவலாக நிறுத்திவிட்டு அந்த புறத்துக்குள் சொல்கின்றானோ, அதுபோல புருவனடு, கண்டம், இதயம், நாபி என்று ஒவ்வொரு தானத்திலே குறிப்பிட்ட கருவிகளை நிறுத்தி நிறுத்தி வைத்துவிட்டு கீழ் நோக்கி அவத்தை அடைந்து இறுதியிலே நாபியிலே பிராணவாயுவை விட்டுவிட்டு மூலாதாரமாகிய அந்த புறம் போன்ற அந்த மூலாதாரத்திலே புருடன் தனியாக சென்று அடைகின்றான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை இந்த அவத்த முறைகளை பார்க்க இருக்கின்றோம். ஓமையை முதலே பார்த்துக் கொண்டோம். இப்போ இந்த அவத்த இடங்கள் குறிப்பிட்டேன். புருவனடு, கண்டம் அதாவது தொண்டை, இதயம், நாபி, நாபி என்பது வயிறு, அப்புறம் அதற்கீழ மூலாதாரம். இந்த அவத்தைக்குரிய இடங்கள், அந்தந்த அவத்தைகள்ல எத்தனை கருவிகளோடு இந்த ஆன்மாவானது, இந்த புருடனானது விளங்கும் என்ற செய்திகள்லாம் வருகின்ற பாடல் தான் சொல்கின்றது. அதற்கு தோற்றுவாயாக இங்கு அடியேன் குறிப்பிட்டேன். அடுத்த பாடலை பார்க்கலாம். சாக்கிரம் 35 நுதலினில், கனவு தன்னில் ஆக்கிய 25 களத்தினில், சுடுனை 3 நீக்கிய இதயந்தன்னில், துரியத்தில் 2 நாபி நோக்கிய துரியாதீதம் நுவலின் மூலத்தின் ஒன்றே. இந்த பாடல் 5 அவத்தைகளுடைய பெயர்களையும் அவற்றுக்குரிய ஸ்தானங்களையும் அதாவது இடங்களையும் அந்தந்த அவத்தைகளிலே ஆன்மாவோடு பொருந்திருக்கக்கூடிய கருவிகளையும் எடுத்து விளக்கக்கூடிய பாடலாகும். ஆகவே இது முக்கியமான பாடல். இதனை பதவுரையின் துணை கொண்டு நாம் முதலில் பார்த்துக் கொள்வது நலம்பயக்கும். சாக்கிரம் 35 நுதலினில், நுதலினில் சாக்கிரம் 35. நுதல் என்பது புருவனடு, நெற்றியை குறிக்கும். இந்த இடத்துல புருவனடு. ஆன்மா அரசன் போல விட்டு விட்டு சேரற்கண், அந்த ஓமைய போன பாடல இருந்து வாங்கி வச்சுக்கணும். ஆன்மா அரசன் போல ஒவ்வொரு தானத்துல ஒவ்வொரு விதமான கருவிகளை விட்டு விட்டு சொல்கின்றது அல்லவா. அரசன் உலா போகின்றானே, அத மாதிரி ஆன்மாவானது பல விடயங்களையும் அறிந்து வருகின்றது. அப்புறம் உலா போன அரசன் மீளவும் தன்னுடைய அரண்மனைக்குள் போவது மாதிரி நனவு நிலையில இருந்து பல விடயங்களை அறிந்து வந்த ஆன்மா மீளமும் வந்து அந்த அரசன் அரண்மனைக்குள்ள புகுத மாதிரி மூலாதாரத்தை நோக்கி அது செல்கின்றது. இவ்வாறு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சாக்கிராவத்தை இருக்கின்றதே அது நனவாவத்தை, ஜாக்கிராவத்தை என்று சொல்வார்கள். அதான் விழிப்பு நிலை, ஜாக்கிரதை என்றும் நாம் வழங்குகின்றோம். விழிப்புடன் இரு என்ற கருத்திலே சொல்கின்றோம். அந்த சாக்கிராவத்தை ஆகிய நனவவத்தை, அந்த அவத்தையிலே ஆன்மாவுக்குரிய இடம் புருவனடு. லாடதானம் என்று அதனை சொல்வார்கள். லாடம் என்பது புருவனடு, லலாடம் என்றும் சொல்வார்கள். லாடதானத்தில் சாக்கிராவத்தை உறும்பளி, அதாவது புருவனடுவிலே நனவவத்தையினை ஆன்மா அடைந்திருக்கும் பொழுது ஆன்மாவோடு எத்தனை கருவிகள் பொருந்திருக்கும்? 35 கருவிகள். 35 கருவிகளும். 35 கருவிகள் எவை எவை என்று பாடலிலே வெளிப்படையாக சொல்லவில்லை. நாம் அதை தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். சுவாமிகளும் கூட இந்த உரையிலே விளக்கவில்லை. பாடியம் விரிவான உரை ஆகையினாலே அதிலே விளக்கமாக எல்லாம் சொல்லியிருப்பார்கள். அதாவது நனவு நிலையிலே புருவ நடுவிலே ஆன்மா விளங்கும் பொழுது ஆன்மாவானது 35 கருவிகளோடு கூடியிருக்கும். அந்த 35 கருவிகள் எவை எவை என்று சொன்னால், ஞானேந்திரியம் 5, மெய்வாய் கண்முக்கு செவி, கண்மேந்திரியம் 5, வாக்கு பாதம் பாணி பாயிர உபத்தம். ஆக ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 5, 5, 10 இவற்றின் விடயங்கள் 5, 5 வச்சுக்கணும். ஞானேந்திரிய விடயங்கள் சுவை ஒளி ஊர்வோசை மனம், கண்மேந்திரிய விடயம் வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் இல்லையா. ஆக ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரிய விடயமாகிய சத்தாதிகள் சத்தம் பரிசம் ரூபரசம் கந்தம்னு சொல்லலாம், அல்லது சுவை ஒளி ஊர்வோசை மனம் எல்லாம் ஒண்ணுதான். இது ஞானேந்திரிய விடயம். கண்மேந்திரிய விடயம் வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம். ஆக 20 கருவிகள் ஆச்சு. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 5, 5, 10 அவற்றின் விடயங்களும் 5, 5, 10 20 ஆச்சு. அப்புறம் இன்னொரு 10 என்னன்னா வாயுக்கள் 10, 20, 10, 30 அப்புறம் இன்னும் 5 என்னன்னா அந்த கரணங்கள் 4, 30, 34, 34 புருடன் 1, 34, 1, 35 இவ்வாறு 35 கருவிகள். இதுல புருடன் என்பது ஆன்மாதான். புருடன் என்பது ஒரு தனி கருவி அல்ல. அந்த கரணம் மாதிரியோ வாயுக்கள் மாதிரியோ இந்திரியங்கள் மாதிரியோ புருடன் என்பது ஒரு தனி கருவி அல்ல. இந்த மாதிரி சொல்லும் போதுதான் புருடன்கிறது இது வேற ஒண்ணு, ஆன்மா அல்ல, அது வேற ஒரு கருவின்னு சொல்லி மயங்கி விடுகின்றார்கள் ஒரு சாரார். ஆனா சுவாமிகள் 2 சூத்திரத்திலேயே தெளிவாக நமக்கு உரை அருள் செய்துள்ளார்கள். புருடன் என்பது ஆன்மாதான். கலாதி தத்துவங்களோடு ஆன்மா கூடியிருக்கும் போது புருடன் விளங்குறான். அப்போ இங்க புருடன் என்பது ஆன்மா புருடன் என்ற தன்மையில் விளங்குதல், அதைத்தான் இங்க புருடன் சொன்னார்கள். ஆக இவ்வாறு 35 கருவிகள், ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இந்திரியம் 10, அவற்றின் விடயங்கள் சத்தாதி வசனாதி 5, 5, 10 ஆக 10, 10, 20 வாயுக்கள் 10, 20, 10, 30 அந்த கரணங்கள் 4, 34 புருடன் 1, 35 இவ்வாறு 35 கருவிகளோடு ஆன்மா விளங்குகின்றது. அதன் பிறகு இந்த நனவு அவத்தையிலே இவ்வாறு புருவ நடுவிலே இருந்து வருகின்ற ஆன்மா அப்புறம் என்ன இடத்துக்கு இறங்குது, கனவோகத்தை அடையும் போது எந்த இடத்துக்கு இறங்குகின்றது? களத்தினில் கனவு தண்ணில் ஆக்கிய 25. களம் என்பது கண்டத்தானம், தொண்டை. கண்டத்தானத்தில் கனவு தண்ணில் சொப்பனாவத்தை உறும்பலி, கனவு சொப்பனம் எல்லாம் ஒண்ணுதான், சொப்பனாவத்தை உறும்பலி ஆக்கிய 25, ஆக்கப்பட்ட 25 கருவிகளும். ஆக நனவத்தைக்கு இடம் புருவனடு, கருவிகள் 35 என்று பார்த்தோம். கனவத்தையிலே புருவனடுவிலிருந்து ஆன்மா கண்டம் என்ற இடத்திற்கு இறங்குகின்றது. அந்த இடத்திலே இருக்கும் பொழுது ஆன்மா 25 கருவிகளோடு தான் கூடியுள்ளது. அப்ப 35 கருவிகளோடு புருவனடுவில் இருந்த ஆன்மா ஒரு 10 கருவிகளை அந்த புருவனடு இடத்திலேயே விட்டுவிட்டு மிச்சமுள்ள 25 கருவிகளோடு கண்டத்திற்கு இறங்கி உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக எந்த 10 கருவிகளை ஆன்மா விட்டுள்ளது என்பதை பார்த்தாலே போதும். ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, இந்த 10 கருவிகளை ஆன்மா விட்டுவிட்டது. எண்ணி பாருங்கள், கனவு காணும் பொழுது நம்முடைய ஐம்பொறிகளுக்கு ஏதாவது வேலை உண்டா? கிடையாது. கண் எதையாவது காணுமா? மூக்கு எதையாவது முகருமா? அது மாதிரி நாக்கு, செவி, தோல், ஞானேந்திரியம் எதுக்கும் எந்த வேலையும் கிடையாது. அதே மாதிரி கை, கால் போன்ற எந்த கண்மேந்திரியமும் செயல்படுவதும் கிடையாது. ஆகவே கனவு நிலையிலே இந்திரியங்கள் 10 நீங்கி இருக்கின்றன. 35 ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 5+5 10 நீங்கிட்டதுனால எஞ்சி உள்ள 25 கருவிகளோடு ஆன்மாவானது கனவு நிலையிலே இருக்கின்றது. ஆனா கனவுல வந்து அந்த விடயங்கள் இருக்கின்றன, இந்திரியங்கள் இல்லையா? அவற்றின் விடயங்கள் மட்டும் இருக்கின்றதேன்னா கனவுல வந்து சத்தத்தை கேட்கின்றான், ஏதாவது கனவுல எதையா சுவைக்கின்றான், இதை காட்சிகளை பார்க்கின்றான். ஆகவே இந்த விடயங்கள் இருக்கின்றன, இந்திரியங்கள் இல்லை. ஆக இவ்வாறு 25 கருவிகளோடு கனவத்தையிலே ஆன்மா விளங்குகின்றது. அப்புறம் சுளுனை 3 நீக்கிய இதயந்தண்ணில், நீக்கிய இதயந்தண்ணில் சுளுனை 3 நீக்கப்பட்ட இருதயத்தானத்தில், கண்டத்தானத்திற்கு வேறாக இதயம்னு பிரிச்சு சொல்றோம், அதனாலதான் நீக்கப்பட்ட இதயத்தானம்னாக. அந்த இருதயத்தானத்திலே சுளுனை என்பது சுளுத்தி அவத்தை, அதுதான் உறக்கம், சுசுப்தி என்று சொல்வார்கள். அந்த உறக்கவத்தை ஆகிய சுளுத்தி அவத்தையிலே அதை உறும்படி அந்த உறக்கவத்தையை ஆன்மா பொருந்தும் போது 3 கருவிகள் உள்ளன. இதாவது 35 25 குறைஞ்சது நனவிலிருந்து கனவுக்கு வரும்போது. ஆனா கனவுலிருந்து உறக்கத்துக்கு வந்தா இந்த 25 வந்து 3 குறைந்து விட்டது. அப்ப 22 கருவிகள் அந்த கண்டதானத்திலே நின்று விடுகின்றன. எஞ்சியுள்ள 3 கருவிகளோடு ஆன்மா இதய தானத்தை அடைகின்றது, அது உறக்க நிலை. அந்த 3 கருவிகள் எவை என்று சொன்னால், சித்தம், பிராணவாயு, புருடன் என்ற 3 கருவிகள். 25 சித்தம், பிராணவாயு, புருடன், இந்த 3 தவிர மற்ற 22 கனவு தானத்திலே நின்றுவிட்டன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தம், பிராணவாயு, புருடன் என்ற 3 கருவிகளோடு ஆன்மா இதய தானத்தில் விளங்குகின்ற அந்த நிலைதான் உறக்க அவத்தை, சுளுத்தி அவத்தை. அப்புறம் 4வதாகிய துரிய அவத்தை, பேருறக்கம் எப்படிப்பட்டது, அது எந்த இடத்தில் நிகழ்கின்றது என்று சொன்னால், துரியத்தில் 2 நாபி என்று பாடலில் உள்ளது. உரையில நாபி துரியத்தில் 2, நாபித்தானத்தில் துரியாவத்தை உறும்பலி 2 கருவிகளும். ஆக உறக்காவத்தையில 3 கருவிகள் இருந்தன, பேருறக்காவத்தை ஆகிய இந்த துரியாவத்தையிலே அந்த 3 கருவிகளிலே 1 கருவி உறக்காவத்தைக்குரிய அந்த இருதய தானத்திலே நின்றுவிட்டது. ஏனைய 2 கருவிகளோடும் ஆன்மா பேருறக்காவத்தை ஆகிய துரியாவத்தை அடைகின்றது. அதுக்கு இடமென நாபி, நாபி அடைகின்றது, நாபி தானத்தில் வயிறு. அந்த 2 கருவிகள் எவை அப்படின்னா, சித்தம் என்பது உறக்கத்தோடு நின்று விடுகின்றது, பேருறக்கத்தில் சித்தமும் கிடையாது, பிராணவாயு புருடன் 2 தான். இது பேருறக்கமாகி துரியாவத்தை, நாபித்தானம். நுவலின் மூலத்தின் நோக்கிய துரியாதீதம் 1, கடைசி அடிதான், நோக்கிய துரியாதீதம் நுவலின் மூலத்தின் 1 என்று சொன்னார் அல்லவா. அதான் நுவலின் ஆராயும் இடத்து, சொல்லும் இடத்து, மூலத்தின் மூலத்தானத்தில், அதாவது மூலாதாரத்தில் நோக்கிய துரியாதீதம், ஆராயப்படும் துரியாதீத அவத்தை கூறும்படி 1 கருவியுமா. ஆக பேருறக்கத்திலே பிராணவாயு புருடன் என்ற 2 கருவிகள், இறுதியாகிய அந்த துரியாதீதமாகிய அந்த உயிர்ப்படங்கள் என்ற இறுதி அவத்தையிலே பிராணவாயுவும் நீங்கிவிட்டது, புருடன் மட்டுமாக இருக்கின்றான், அரசன் மட்டுமாக அந்த புறத்துக்கு நுழைவது போல பிராணவாயு தான் போன பாடல உயிர்னார். அந்த பிராணவாயுவே அந்த அந்த புறத்துக்கு முந்தைய வாயில்ல அந்த காவலனை மெய்க்காப்பாளன் வந்து காவலுக்கு வச்சிருந்த மாதிரி இந்த உயிர்ப்படங்கள் அவத்தைக்கு முந்தைய அவத்தையில இது பேருக்கு அவத்தையில அந்த பிராணவாயுவாகிய உயிரை காவலாக வைத்துவிட்டு இந்த அரசன் போன்ற புருடன் மட்டும் என்ன பண்றான் அந்த புறம் போன்ற இந்த மூலாதாரத்தை அடைகின்றான். அருமையான ஓமை விளக்கம், மிக அரிய விளக்கத்தை எத்துணை மிக அரிய ஒரு கருத்தினை அருமையான எடுத்துக்காட்டு கூறுவதன் மூலம் ஓமை கூறுவதன் மூலம் ஆசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக விளக்கியருளும் பாங்கு உரையாசிரியரும் அந்த ஓமையிலும் பொருளிலும் உள்ள இயைவினை நமக்கு விளக்கும் பாங்கு இவையெல்லாம் நம்மை சித்தாந்தத்திலே மிகுந்த ஈடுபாடு கொள்ள செய்கின்றன. இனி உரையாசிரியராகிய மாதவ சிவஞான சுவாமிகள் விசேட உரையிலே கூறுவதை பார்ப்போம். பொழிப்புரையினையும் அவர்கள் சுருக்கமாக கூறியுள்ளார்கள், அதையும் பார்த்து விடுவோம். பொழிப்புரை: ஆன்மா அரசன் போல விட்டு விட்டு சேரற்கட்படும் அவத்தையாவன சாக்கிரம் முதலியனவாம். பாத்தீங்களா, சாக்கிரம் சொப்பனம்னு ஒவ்வொரு பெயரா சொல்லல, சாக்கிரம் முதலியனவாம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு தொகுத்து சொல்லிவிட்டார்கள். பாடலே வேற இருக்கிறது, அதனால அப்படி சொல்லிவிட்டார்கள். அவ் இடங்களாவன சாக்கிரம் முதலிய அவத்தைகளுக்கு உரிய இடங்கள் எவை? லாடம் முதலியனவாம், அதாவது புருவனடு முதலியவை. முதலியவைன்னா மற்றதையும் சேர்த்துக்கணும், புருவனடு, கண்டம், இதயம், நாபி, மூலாதாரம். ஆண்டாண்டு நிற்கும் கருவிகளாவன, அந்தந்த இடங்கள்ல இருக்கிற கருவிகள் முறையே 35 25 3 2 1 என்று மிகச் சுருக்கமாக பொழிப்புரையினை அருளி செய்துள்ளார்கள் என்பதாம் என்று பொழிப்புரை சொன்னார்கள். பதவுரையே நாம் விளக்கமாகவே பார்த்தோம். கருவிகளும் எவை எவை என்றும் பார்த்திருக்கின்றோம். பாடலிலும் உரைகளிலும் 35 கருவிகள் எவை, 25 கருவிகள் எவை என்று குறிப்பிடாவிட்டாலும் நாம் அதையும் பிற நூல்களின் துணை கொண்டு இங்கே பார்த்துள்ளோம். இப்பொழுது விசேட உரையினை அருளி செய்கின்ற இந்த இடத்திலே ஒரு தடையினை எழுப்புகின்றார்கள். அதாவது இன்னொரு சைவ சித்தாந்த நூலிலே